ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தான் முதல் குரு. தாயை விட உயர்ந்த தெய்வம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சன்னியாசியாக இருக்கிறார்கள்னு சொன்னா சன்னியாசிகளை எல்லாரும் வணங்குவார்கள். தகப்பனாக இருந்தாலும் சரி, வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் வணங்குவார்கள். ஒரு உதாரணம் பார்த்தா, காஞ்சி சுவாமிகளினுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது சின்ன வயசு அவருக்கு பட்டம் கட்டி விட்டார்கள் ஜெகத்குரு என்று. அப்ப அன்னமே தான் வேதம் கற்றுக்கொள்ளுகிறார். இதுல ரெண்டு வித்தியாசம் தான் சொன்னேன், குரு வேற ஆச்சாரியன் வேற. அதனால தான் வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், ஆச்சாரியனாக இருந்தாலும் குருங்கிறது கிடையாது. குரு என்பது அவருக்கு மேலே இருந்த குரு. அவருக்கு யார் பிரணவார்த்தத்தை உபதேசம் செய்து கொடுத்தாரோ அவர் தான் அவருக்கு குருவாக இருக்க முடியும். அவருக்கு உபதேசம் செய்தவர் சன்னியாச தீட்சை செய்தவராக இருக்கக்கூடியவர். இங்கே இவருக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் பண்டிதர்கள்லாம். கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இவரிடத்துல நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். இவர் சின்ன குழந்தை, ஆனா குழந்தைக்காக இல்லை, ஏன் ஜெகத்குருவாக இருந்த பொழுது இவரைத்தான் நமஸ்காரம் பண்ணணும், சன்னியாசி. அதே மாதிரிதான் சன்னியாசியை தகப்பனும் வணங்க வேண்டும், ஆனால் சன்னியாசி தாயை வணங்க வேண்டும். தாய்க்கு மாத்திரம் விதிவிலக்கு. காரணம் என்னன்னா, தாய் தெய்வமாக, தாய் குருவாக இருக்கிறாள். முதன் முதல்ல எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கக்கூடியவள், சொல்லிக் கொடுத்தவள் தாயாக இருக்கிறாள். ஆன காரணத்தினாலே தாய் தான் முதல் தெய்வம், தாய் தான் முதல் குரு. சன்னியாசியாக இருந்தாலும் தாயை வணங்க வேண்டும். இப்போ முருகப்பெருமானுக்கு எப்படியோ தாயாக இருக்கக்கூடியவள் அம்பிகை பார்வதி, வயிற்றிலே பெற்றெடுக்காவிட்டாலும் தாய் தாய் தான். இப்ப முருகப்பெருமானால உபதேசம் பண்ண முடியாது, சிவபெருமானம் சொல்ல முடியாது, இது முறை மீறிய தன்மையாக இருக்கும். என்ன செய்வது? இவர் பகுதியிலே, இடப்பகுதியிலே அம்பிகை இருக்கிறார், அந்த காதலை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு இன்னொரு சூக்ஷ்மமான கருத்து அடுத்தது வருகிறேன். இன்னொரு காதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் என்ன பண்ணாராம், அடுத்த தோளிலேயும் வைத்தாராம். முருகப்பெருமான இங்கேயும் சொல்லுனாராம், சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சி குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்த. இந்த அடுத்த வார்த்தை திருப்புகள்ல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் உண்டு. என்னன்னா, சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. ஸ்கந்தன் சொல்லக்கூடியவன் யாரு? தோன்றியவன். ஸ்கந்தான் அப்படி தோன்றியவன். அடுத்தது சேர்த்த பொழுது கந்தனானான், கந்தனனும் பேர் பெற்றனன் கௌரி தன்மைந்தன். நம்ம முதலே பார்த்திருக்கிறோம், அம்பிகை ஒன்றாக்கின காரணத்தினாலே ஆறு குழந்தைகளை ஒன்றாக்கும் பொழுது ஸ்கந்தன் என்கின்ற பெயர் முருகப்பெருமானுக்கு கிடைத்தது, அந்த கந்தங்கிற வார்த்தையை வச்சார். இன்னொரு விஷயம் உண்டு, சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த. வரபாலன்னர் வயிற்றிலே பெற்றெடுக்கவில்லை, அவளிடத்தே வரவில்லை அம்பிகை, அப்ப இல்லை அந்த இடத்துல. ஆனால் அம்பிகையினுடைய மகனாக வந்தவர்னர். அம்பிகையினுடைய மகனாக இருக்கின்ற பொழுது இவராலே அம்பிகைக்கு உபதேசம் பண்ண முடியாது. இது இன்னொரு சூக்ஷ்மம் இப்பவே சொல்லிடுறேன், அம்பிகை வேறு கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. நம்ம மந்திரங்கள் மூலமாக அடுத்தது முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், எவள் திரிபுர சுந்தரியாக இருக்கிறாளோ, எவளுடைய பீஜாட்சரங்களானது இருக்கிறதோ அதுதான் முருகப்பெருமான் என்பது அடியேனுடைய கருத்து. அவ்வளவுதான். இது வந்து அதுக்கு இருக்கலாம், நான் அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கிறேன், அதுக்கு மேல நீங்கள் சரியாதவரான பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். முருகன் வேற கிடையாது, அம்பிகை வேற கிடையாது. தானே இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் தனக்கு தானே சொல்ல முடியாது, ஆனால் தன்னிடத்திலே இருந்து சிவபெருமான் பிரித்து கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து சக்தி தான் சிவனிடத்திலே இருந்து முருகனாக வெளியில வந்தாள் என்பது ஒரு சூக்ஷம். அதனால தான் சிவகாம சுந்தரிதன் வர பால கந்த என்று சொன்னார். பாலனாக சக்தியே அம்பிகையே பகவானிடத்திலிருந்து, பரமேஸ்வரனிடத்திலிருந்து தீப்புலம்பாக வந்தாள். அவளே ஒன்று சேர்த்தாள், சேர்த்த காரணத்தினால அவளுடைய பாலன் ஸ்கந்தன் ஆனான். அதனாலதான் சொல்லல, இரண்டாவது காதல கேட்டுக்கொண்டவர் யார்? சிவபெருமான் அம்பிகைக்காக சேர்த்து வச்சு கேட்டுக்கொண்டார். ஏன்? தன்னுடைய இடப்பாகத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள். அதனால அந்த எம்பெருமானிடத்திலே இடப்பாகத்திலே இருக்கின்ற காரணத்தினால வாம பாகத்தை வவ்வியதே என்று, வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் என்று அபிராமி பட்டர் பாடுவாரே, அது மாதிரி அம்பிகை கவர்ந்து கொண்ட அந்த இடப்பாகம் இருக்கின்றதே அந்த செவியிலேயும் கேட்டார் என்கின்ற சுற்றுமான பொருள் உண்டு. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும், இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. யாரு? ஸ்கந்தன் அம்பிகையினுடைய பாலன், சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை. இன்னொன்னு உண்டு, அம்பிகையாரே எம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய முடியாது. இதுல இன்னொரு விஷயம் வர்றேன். ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி சிவபரமாக சிவபரத்துவம் சொல்லும். இப்ப சக்தி பரத்துவமாக சொல்லும் பொழுது அம்பிகையே எல்லாவற்றிற்கும் காரணம், சக்தி தான் பராசக்தியாக இருக்கிறதுன்னா அந்த சக்தி தத்துவத்தின் மூலமாக வரும் பொழுதுதான் இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பும் வரும். நான் எதுக்காகனா ஸ்ரீவித்தையில ஒரு பகுதி உண்டு, அந்த ஸ்ரீவித்தையினுடைய சிறப்பை சொல்லியிருக்கக்கூடிய பரம குருநாதராக இருக்கப்பட்டவர் முருகப்பெருமானுடைய வழிபாடு இல்லாமல் ஸ்ரீவித்தையினுடைய வழிபாடு முடிவு பெறாது என்று சொல்லி அதை சிறப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கடைசியில வச்சிருக்கிறார். முருகனும் அம்பிகையும் ஒண்ணுதாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வருகிறார். அது இல்லாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவருடைய குருநாதர் முருகனுடைய பெயரை கொண்டவராக இருந்திருக்கிறார். இப்போ சாத்த தத்துவம் வந்தாலும் சாத்த தத்துவமும் கௌமாரமும் ஒன்றாகி விடுகிறது ஒரு இடத்துல. இப்ப சிவ தத்துவம் வரும்பொழுது சிவனும் முருகனும் ஒன்றாகி விடுகிறான். இப்படி சொல்லாம சாத்தத்துல முருகனும் அம்பிகையும் ஒன்று, சைவத்தை கௌமாரத்துல சிவனும் முருகனும் ஒன்று, இப்ப சிவனும் அம்பிகையும் ஒன்று சைவத்துல. இப்ப சிவன் அம்பிகை முருகன் இந்த மூன்று பேரும் ஒன்றுன்னு சொல்லலாம, ஒன்றுதான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை மதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூக்ஷமான தத்துவங்களை பார்க்கும் பொழுது அம்பிகை சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண முடியாது மனைவிங்கிற காரணத்தினால. இப்ப மனைவி என்கின்றிருக்கின்ற பொழுது யார் பண்ணுகின்றார்கள்? சுவாமிநாதனாக எல்லாவற்றிற்கும் குருநாதனாக இருக்கப்பட்ட தன்னுடைய மகனிடத்திலே கேட்டுக்கொண்டார். அதனாலதான் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சி குருநாதா என்று அந்த இடத்துல அவர் இரண்டு காதலையும் சொன்னார் என்று. ஆனா தமிழ்ல இருசெவின்னா ஒப்பற்ற இணையற்ற சிறப்பான அர்த்தம். ஒப்பற்ற தன்னுடைய திருச்செவிகளிலே கேட்டுக்கொண்டாராம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகரசை குருநாதான். கேட்ட உடனே ஆனந்தம் தாங்கலையா எம்பெருமானுக்கு, தாண்டவம் ஆடினானாம் எம்பெருமான். தாண்டவம் ஆடுகிறான். அப்ப அதை தணிகை புராணம் சொல்லும், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரிலான் தழங்கி நின்று ஆடினானே என்று அந்த இடத்துல பாடும். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், பிரபஞ்சத்திலே பரமாத்ம தத்துவம் தான் தகப்பனாக சொல்லப்படும். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கப்பட்ட அந்த முழு முதற் தத்துவம் பரமாத்ம தத்துவம் பதி, அது வந்து தகப்பனாக சொல்லப்படும். இப்போ பிதா புத்திரேன பித்துமான் என்று வேதந்த சாஸ்திரங்களில் சொல்லும்படியாக இறைவன் தனக்கு மகனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானாம். மகன் அவனே தகப்பன், அவனே பிரபஞ்சமாகவும் வருகிறான், அவனே பிரபஞ்சத்திலே தன்னுடைய மகனாகவும் வருகிறான். அதனால தான் தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், இது தத்துவம், தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய் குரு இல்லாத தன்மையில இருக்கும் பொழுது எனக்கு குருவாக வர வேண்டும் என்று நினைத்து தானே குருவானான், தன்னுடைய மகனாக வந்து தானே குருவானான். தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகழிதான் தழங்கி நின்று ஆடினானே என்று பாடினாராம். அப்போ ஆடுகின்றான். நம்ம என்ன செய்கின்றோம்? நம்ம ஆடுகிறோம். ஆடும் பொழுது என்ன நம்ம சொல்லுவோம்? ஆடும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? அடையப்பா தலகா தெரியாம ஆடுகிறார் சார், சந்தோஷத்துல தலகாமல் தலகா தெரியாம ஆடுகிறார் என்று சொல்லுவோம். சந்தோஷம் வரும் பொழுது ஆட்டம் வருகிறது. இப்ப இவருக்கு சந்தோஷம் வந்தது. என்ன சந்தோஷம்? ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தார், நமக்கு ஒரு குருவும் தெய்வமா ஒருத்தம் வேணும், நாம் வணங்கி நிற்கும்படியா ஒருத்தம் வேணும் இல்லையா, இப்ப வந்துட்டார். ஆசை தீர்ந்தது ஒன்று. ரெண்டாவது, எல்லாவற்றிற்கும் உபதேசம் நாம் செய்கிறோம், நம்ம உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்ப வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஒரு குருநாதன் வைத்துக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு நினைச்சாராம். வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருநாதனை வேண்டினார். அவருக்கு ஒரு குருநாதன் கிடைச்சான். அந்த சந்தோஷத்துல ஆடினாராம். அடுத்தது ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம். எது நல்ல விஷயம்? உலகத்திலேயே நம்முடைய தன்மை என்ன என்று தெரிந்து கொண்டு எது உண்மை பொருள், உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிம்மதியும் சந்தோஷமும் வருகின்றது. இது அனுபவமான வார்த்தை. உங்களுக்கு எது உண்மையை தெரிஞ்சு, அப்பா இப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சிட்டு அப்புறம் தான் சார் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்? கலக்கத்திலே இருப்போம். உலகத்தில் நம்ம ஏன் கலக்கத்தில் இருக்கிறோம்னா எல்லாம் மாயை. இந்த மாயையிலே எது பொய்யான விஷயங்கள் இருக்கிறதோ இதை மட்டும் தெரிந்து கொண்டு நாம் கலக்கத்திலே இருக்கிறோம். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்ட பொழுது உண்மையை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு ஆனந்தம் வருகிறது, நிம்மதி வருகின்றது. உலகத்திலே இது நித்தியமான சத்தியமான உண்மை. இந்த பிரணவம் சொல்லக்கூடிய தத்துவமசிங்கிற வார்த்தையை போலவே அதுதான் எல்லாமாக இருக்கின்றது என்கின்ற பதிஞானம். இந்த பதிஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை இவனுக்கே சொல்லும் பொழுது எந்த உண்மையை கேட்டானோ அந்த உண்மையை கேட்டதுனாலே ஆனந்தம் வந்தது, ஆனந்தத்தினாலே ஆடினான். அதுக்கு இன்னொரு தன்மை உண்டு. உலக இயற்கை என்ன? உலக இயற்கையில தன்னுடைய பிள்ளை தன்னை விட பெருமையாக இருக்கும் பொழுது, சான்றோனாக இருக்கும் பொழுது, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுவார் அவைப்பாட்டி. இப்போ தன்னை விட உயர்ந்தவனாக அவனை தன்னுடைய மகனை ஆக்க வேண்டும். உங்களை விட உங்க பிள்ளை எப்படிப்பட்டவன் சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படியா அப்படிமாரி அப்பாவுக்கு உச்சி குளிரும். இப்ப தன்னை விட உயர்வாக தன்னுடைய மகனை பற்றி கேட்கும் பொழுது சந்தோஷம் வருவது இயற்கை, உலக இயற்கை. இப்ப தன்னுடைய மகனே தனக்கு குருவாக வரும் பொழுது இறைவனுக்கு சந்தோஷம் வருவது உலக இயற்கை இல்லையா? அதனாலதான் ஆடினார். இப்போ தனக்குத்தான் நிகரினான் தழங்கி நின்று ஆடினானே என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்தத்திலே ஆடுகின்றாராம் எம்பெருமான். இதே இந்த உபதேசம் நம்ம எல்லாம் என்னமோ டக்குனு அப்படியே சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்னு கிடையாது. தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இதை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் என்று இதை சொல்லுகிறார்கள். தேவ வருஷம் ஒரு வருஷத்துக்கு இந்த உபதேசத்தை முருகப்பெருமான் செய்து கொண்டிருந்தாராம். அந்த ஒரு வருஷம் ஆனதான் அதற்கப்புறம் ஆனந்தமாக இருந்தார் சிவபெருமான் என்று இதுல சொல்லப்படும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தும் வரும். பரமேஸ்வரன் பிரணவர்த்தத்தை பார்வதிக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமான் விளையாடி இருந்தாராம். அவர் கேட்டாராம். கேட்ட காரணத்தினாலே அவராலே சொல்ல முடிந்தது என்று திருவிளையாடல் புராணத்துல ஒரு சின்ன சிறிய நுட்பமான ஒரு கருத்தும் வரும். எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் உபதேசம் செய்தாருங்கிறது தான் இங்க முக்கியம். உபதேசம் செய்தார், ஆனந்தத்துல இறைவனுடைய மகிழ்ந்து நின்றாராம். இதை விட ஒரு மகிழ்ச்சியான தன்மை உண்டா என்று ஆனந்தத்திலே அவரை வாழ்த்தியவராக அடுத்தது சொன்னார். எனக்கு மட்டும் சொன்னா போராது, அகஸ்திய மகர்ஷிக்கு இந்த பிரணவார்த்தத்தை நீ உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த பிரணவார்த்தத்தை சொல்லும் பொழுது பார்வதி கொடுத்த ஞானப்பால் இருக்கிறதே அதுதான் பிரணவார்த்தமாக சிவன் வாமதேவர் அகஸ்தியர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்ல, அந்த ஞானப்பால் எதுவோ அதுதான் பிரணவார்த்தம். அம்பிகை பிரணவார்த்தத்தை ஞானப்பால் மூலமாக கொடுக்க அது இந்த சிவபெருமானுக்கு வாமதேவர் என்கின்ற மகர்ஷிக்கு அகஸ்தியருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அகஸ்தியருக்கு உபதேசம் செய் என்று சொல்லி அவர் சிவபெருமானை கேட்டதாகவும் அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததாகவும் இந்த இடத்துல சரித்திரமானது வரும். ஆனந்தத்திலே சிவபெருமான் செல்லுகின்றாராம். தன்னுடைய கைலையங்கிரிக்கு எழுந்தருளுகின்றார். இதே இன்னும் சில விஷயங்கள் உண்டு, அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். இத தோடி ராகத்துல நீவண்டி தெய்வமுன ஷடானன நே நெந்து காணரா என்று சொல்லும்படியாக ஒரு கீர்த்தனையில தியாகராஜர் பாடுவார். நீ வண்டி தெய்வமுனு ஷடானன நேனந்து காணரா, ஒன்ன மாதிரி அறுமுகவனே, ஒன்ன மாதிரி ஷண்முகா, ஒன்ன மாதிரி ஒரு கடவுளை நான் எங்கேயும் பார்க்கலடா. பாவிஞ்சி சூட தரமுகானி பிரம்மபுரி நிலைய கிரிஜாதனே என்று சொல்ல முடியாது. பிரம்மபுரம்னு பேர். சீர்காழியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார். இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக நாம் கந்தபுராணத்துல பேசும் பொழுது ஒரு சின்ன ஒரு நயமான ஒரு சரித்திரமாக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு ஆனந்தமூர்த்தி என்கின்ற ஒருவர் திருப்புகளிலே நல்ல வல்லமை பெற்றவர். அவர் சீர்காழி திருப்புகளை பாடும் பொழுது தியாகராஜர் இதை கேட்டதாகவும் தியாகராஜர் இந்த கீர்த்தனையை பாடிதாகவும் ஒரு கற்பனையாக ஒரு கதை கொண்டு வந்தேன். எதுக்காக? நான் சீர்காழியில இருக்கின்ற திருப்புகள் இருக்கிற அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து இந்த இடத்துல இவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கும் பொழுது அதுல முதல் சரணத்துல பிரம்ம கர்ப்பபங்கத்தை நடந்ததாக குமார தயாபர நீரஜலோச்சன தாரகாதி கலாதருடகி என்று சொல்லும்படியாக பிரம்மபுரத்திலே வசிக்கக்கூடியவன் என்ன செய்தானா, அந்த குமரப்பெருமானே தயாபரா தாமரை கண்ணனே உன்னுடைய இந்த சிவபெருமானாலே தரிசிக்கப்பட்டவனே நீ அவருக்கு பிரம்மனை கர்ப்பபங்கம் செய்தாய் என்று இந்த பிரம்ம கர்ப்பபங்கத்தை இந்த தோடி கீர்த்தனையிலே இவர் பாடுகிறார். நீ வண்டி தெய்வமுன க்ஷடானன என்கின்ற கீர்த்தனையில பாடுகிறார். இது அப்படியே ஒரு சரித்திரமாக நம்ம சீர்காழி திருப்புகளே அப்படியே இந்த இடத்துல வரும். இதுல இன்னொன்னு உண்டு. இப்படி உபதேசம் செய்யும் பொழுது விஷ்ணு பக்கத்துல இருந்தாராம். உபதேசத்துல அவருக்கு கேட்கல. ஆஹா, இப்படிப்பட்ட உபதேசத்துல அவருக்கு பண்ற சிவபெருமானுக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதே சமயத்துல சிவபெருமானுக்கு கிடைத்த உடனே ஆனந்தம் தாங்கலையா முருகப்பெருமான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் ஒரு வகை மாமா மருமகன் இல்லையா, அதனால அந்த உறவா இல்ல அந்த அவருக்கு கேட்கும் பொழுதே நம்ம பார்க்கிறோம் என்ன ஆனந்தம் பாரு அப்படியே வருகிறான்.
அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை பார்த்தே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. சில பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க, சில பேர் ஜோக்கு படிச்சுட்டு இருப்பாங்க கதை படிச்சுட்டு இருப்பாங்க சிரிப்பாங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா. அது போலத்தான் இவர் அங்கே சிவபெருமான் ஆனந்தத்திலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் இவரை தாக்க அவருடைய ரெண்டு கண்ணில இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீரானது கீழே விழுந்ததுதான். ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர் விழுந்துதான். அந்த இரண்டு கண்ணீர் துளிகளும் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு அழகிய பெண் மகவாக மாறியது. அவை இரண்டும் தந்தையை வணங்கி நின்றதான் அவர் சொன்னார், முருகப்பெருமான் தான் உலகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவன், அவனை அடைவதற்காக தவம் செய்யுங்கள் என்று சொல்ல ரெண்டு பேரும் சிவ அந்த முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள் சரவணப் பொய்கையினுடைய அருகிலே. முருகப்பெருமான் அவரிடத்திலே தோன்றி என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, நாங்கள் இருவரும் உன்னை மணாளனாக அடைய வேண்டும் என்று கேட்க, அமிர்தவல்லி சுந்தரவல்லி ரெண்டு பேர்லே அமிர்தவல்லியை இந்திரனுக்கு மகளாகவும் சுந்தரவல்லியை வேடர் மகளாகவும் செல்ல வேண்டும் என்று, அதாவது ஒருத்தனே தேவேந்திர லோகத்துக்கும் இன்னொருத்தர மனித லோகத்துக்கும் செல்ல வேண்டும் என்று முருகப்பெருமான் பணிக்கிறார். இவள் போய் கேட்கிறார், அமிர்தவல்லி கேட்கும் பொழுது இந்திரனிடத்திலே கேட்கிறார், அவர் தேவ தன்னுடைய யானையாக பட்டத்து யானையாக இருக்கக்கூடிய ஐராவதத்தினிடத்திலே கொடுத்து நீ குழந்தையாக இவளை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல, எந்த தேவ சேனாதிபதிக்கு இவள் மனாட்டியாக ஆகப்போகிறாளோ அவளை வளர்க்க வேண்டும் என்ற ஐதா ஐராவதத்தினை கொடுத்ததுனால தேவயானை என்கின்ற பெயர் பெற்று அவள் வளர்கிறார் ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் வள்ளிமலை சாலையிலே இந்த சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய பெண். இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறார்கள், அந்த ஒரு சரித்திரம் இங்கே வருகிறது. நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொரு கருத்துக்கும் பார்க்கணும். இப்போ சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார், சரி, உபதேசம் செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், ஒரு குரு அவசியம்னு சிவபெருமான் கருதினார்னு பார்த்தோம். இப்போ குரு அவசியமா, குரு எப்படி வர்றார், இதுதான் முக்கியமான விஷயம். குரு அவசியமா, இப்போ இவ்வளவும் சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம், நடுவு நடுல கருத்துக்களும் பார்த்தோம். இன்றைய கருத்து, இன்றைய உலகத்துக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஆசிரியன் அல்லது குரு இல்லாமல் நம்மால இருக்க முடியுமா, முடியாது. யாரும் தான் தோன்றிகள் கிடையாது, எல்லாம் தானே கற்றுக்கொண்டேன் என்று எவரும் கிடையாது. ஏதோ ஒன்று தூண்டித்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அது உள்ளே இருக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கலாம், இல்லை வெளியில யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் தானே செய்து காட்டி கொடுக்கலாம், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கலாம். எதை சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன்கள் மூலமாக வருகிறதுன்னு சொல்லுவோம். இப்போ குரு என்கின்ற தன்மை ஒரு தத்துவம் இல்லாமல் உலகம் கிடையாது. இதை ரொம்ப சூக்ஷ்மமாக பார்த்தா இன்னொரு விஷயம் உண்டு. விஞ்ஞானத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள், இந்த செல்கள் எல்லாம் ஒவ்வொரு வினாடிக்கும் லட்சக்கணக்கான செல்கள் இறக்கின்றன பிறக்கின்றன. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே பல செல்கள் இறக்கின்றன, லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன. ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்பு இருக்கிறது. செல்கள் இறந்து இப்ப ஒரு பக்கம் அப்படியே முடிஞ்சது, இப்ப இன்னொன்னு பிறந்தது, இப்ப ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுமா இல்லையா. இப்ப என்னுடைய உடல் என்பதே பலவிதமான கோடிக்கணக்கான செல்களாலே ஆனது. இப்ப ஒரு பக்கம் செத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு அறிவோ அல்லது இப்ப நான் பேசக்கூடிய தன்மையோ இந்த அனுபவமோ எல்லாமே எப்படி தொடர்கிறதுன்னு சொன்னா, ஒவ்வொரு செல்லும் தொடர்பு படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். இது அடுத்ததுக்கு கொடுக்கிறது, அடுத்ததுக்கு கொடுக்கிறது. இப்போ ஒரு உதாரணமா சொல்லிக்கலாம், ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் செல் ரெண்டாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவது செல் மூணாவதுக்கு கொடுக்கிறது, ரெண்டாவதுக்கு கொடுத்த பிறகு முதல் செல் இறக்கிறது, நாலாவது செல் பிறக்கிறது. இப்ப ரெண்டாவது மூணாவதுக்கு கொடுத்தது, மூணாவது செல் நாலாவதுக்கு அதை மாற்றுகிறது. இப்ப ரெண்டாவது இறக்கிறது, ஐந்தாவது பிறக்கிறது. இப்படியே பார்க்கலாம், இது ஒரு பெரிய தொடர்ச்சி. நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கின்றன இறக்கின்றன, ஆனால் இந்த செய்தி இருக்கின்றதே, மரபு அணுக்கள் இருக்கின்றதே, அவை தொடர்ச்சியாக செய்தியாக சென்று கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இந்த மாயா என்கின்ற தத்துவமும் கூட, மா யா என்பது இந்த க்ஷணத்துல எது இருக்கிறதோ அது அடுத்த க்ஷணம் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இப்பொழுது இருப்பது அடுத்த க்ஷணத்துல மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்னு பார்க்கலாம், இந்த வினாடி ஏதோ ஒரு நேரம் வச்சுக்கலாமே, ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி எப்படி இருக்கக்கூடியது, அடுத்தது வராது. நாளைக்கு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வரலாமே தவிர, இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிங்கிறது இன்ன ஜென்மத்துக்கு வராது, இந்த ஜென்மத்துக்கு என்ன, எப்பொழுதும் வராது, முடிந்து விட்டது.
இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கால தத்துவத்துல மாறும் பொழுது அது அடுத்ததுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப அது முதல்ல கொடுத்தது குரு இல்லையா, வாங்கி கொண்டது சிஷ்யன் இல்லையா, சிஷ்யனோ சிஷ்யோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏன் அன்விகுதி, ஏன் பெண்ணா இருக்க கூடாது, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. யார் வேண்டாலும் இருக்கலாம், சிஷ்யோ சிஷ்யனோ. குருங்கிறதுக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது, குரு குரு தான். அவர் குரு கிடையாது, குருவியும் கிடையாது, அவர் குரு குரு தான். அவர் குருவாகத்தான் இருக்க முடியும். இப்ப ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அது பரம தத்துவமாக இருக்கப்படக்கூடியவர் அவர். இப்போ குருவாக இருப்பவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் குரு, தெரிந்து கொள்ளக்கூடியவர் சிஷ்யன், சிஷ்யை ஏதோ ஒண்ணு இல்லையா. இப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்திலே ஜீன்களும் அப்படித்தான், இயற்கை இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக குரு இல்லாமல் ஒன்றிலே இருந்து இன்னொன்றை மாற்றக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்க முடியாது. நான் தான் தான் தோன்றி என்று இருக்க முடியாது. இது ஏன்னா பல பேருக்கு அகங்காரம் வரக்கூடியதே நான் இருக்கிறேன், என்னால நான் வந்தேன், நான் 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 என்று சொல்லுகிறார்கள். நான்கிறதே கிடையாது, நான் என்பது நாம் தான். என்ன கொடுத்தது இந்த உலகத்துல கொடுத்தது தாயும் தந்தையும் சேர்ந்து, சரிங்களா. இந்த உலகத்துல நான் மட்டும் இருந்தது பண்ணல, எனக்கு எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, நான் சாப்பிடுறதுக்கு அரிசி எங்கிருந்தோ நெல் வந்திருக்கிறது, அதை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு உழவன் எங்கேயோ உற்பத்தி செய்திருக்கிறான். எல்லா பொருளும் அப்படித்தான். நான் காசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கூட நான் இப்பொழுது உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உடை, வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இருக்கக்கூடிய வீடு, எல்லாமே கூட பல பேருனுடைய முயற்சியினாலே ஆகக்கூடியது. என்னது நான் தான் அப்படின்னு முழுமையாக இந்த எந்த விதமான தத்துவமோ கருத்தோ இருக்க முடியாது, இல்லை. இப்ப நான் அகங்காரம் கொள்ளுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும், ஏதாவது பிரமேயம், ஏதாவது ஒரு வியாஜம் காரணம் உண்டா? அகங்காரம் இருக்கவே முடியாது. பலவிதமான தன்மைகள் சேர்ந்துதான் நாமாக இருக்கிறோம், நானாக இருக்கிறோம். நாம் நானாகிறோமே தவிர நான் நானாகவே இருக்க முடியாது. என்னை தவிர வேற ஒரு பொருள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பஸ்மாசுரன் கதை மாதிரி தான், நான் பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகள், பஞ்சபூதங்கள் மட்டும் கிடையாது, பலவிதமான தத்துவங்களினுடைய சேர்க்கைகளாக இருக்கின்றன. இதைத்தான் தத்துவங்களாக, உபதேசங்களாக, குரு சிஷ்யன் என்கின்ற தன்மையாக ஆன்மீகம் சொல்லுகிறது. நம்முடைய அகங்காரம் இருக்க முடியாது, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி, நான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திலே ஒரு பகுதி, நான் தனித்தவன் அல்ல. இதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆனந்தம் இருக்கும். காரணம் என்ன, இந்த பிரபஞ்சம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது விளையாடி கொண்டிருக்கிறது. அழகிலா விளையாட்டுடையார் என்று சொல்வதை போலவே அவன் சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை அந்த காரணம் இதுதான். என்ன காரணம், அழகிலா விளையாட்டுடையார், ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தலைவன், நடராஜ பெருமானாக ஆடிக்கொண்டே இருக்கிறான். அந்த ஆட்டம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம், இந்த சிவபெருமானுடைய ஆட்டம் பிரபஞ்சத்தினுடைய ஆட்டம். நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன், அவன் பதி, நான் பசு, அவனும் இருக்கிறான் எப்பொழுதும், நானும் எப்பொழுதும் இருக்கிறேன். நான் இல்லாத சமயம் கிடையாது, அவன் இல்லாத சமயம் கிடையாது. அவனோட நான் ஒட்டி கொண்டிருப்பதை போலேவாகலும் இருக்கிறேன். நான் தனி, நான் அவனோடு ஒட்டி கொண்டாவது இருக்கிறேன். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் இல்லை, என்ன ரெண்டு பேரையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு இப்படியே வரலாம், பிரணவம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய இயக்கத்தை தான் குரு என்கின்ற ஒரு தத்துவம் சுட்டி காட்டுகிறது. நீங்க யோசிக்க யோசிக்க ஒரு பெரிய விஷயமாக இது உங்களுக்கு மனசுல படும், ஒரு பிரமிப்பு வரும், ஆச்சரியமானது. குருங்கிறது ஏன் பெரியவர், ஏன் சொன்னோம், ஆச்சாரியதிக தேவதாம் சமதிகாம் அந்யன்ன மன்யாமகே என்று சொல்லுவார்கள். ஆச்சாரியன் குருவையும் கொஞ்சம் மாற்றி ரெண்டு வார்த்தையும் ஒரே பொருளாக சொல்லப்படும். இப்ப அவனை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது, குருவை மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லும் பொழுது திருமூலர் குருவை பத்தி அவ்வளவு சொல்லுகிறார். இப்ப குருவை மிஞ்சிய எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா குருதான் எல்லாம் என்று சொன்னால் காரணம் என்ன, பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய தத்துவம் குரு என்கின்ற தத்துவம். சிவபெருமான் தந்தை, முருகப்பெருமான் மகன். சிவபெருமான் உலகத்தை எல்லாம் படைத்தவன், முருகனையும் படைத்தவன். இப்போ முருகன் உபதேசம் செய்கிறான் சிவபெருமானுக்கு, சிவனிடத்திலே இருந்து முருகன், இப்போ முருகத்தின் முருகனிடத்திலே இருந்து பிரணவம் சிவனுக்கு. இதுதான் இயற்கை. இயற்கை நிலத்தில இருந்துன்னா நம்ம இடத்துல இருந்து இயற்கை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தொம்பதத்தை இதுதான் தத்துவமசிங்கிற தத்துவம். தொம்பதத்து பண்புரைத்து செங்குவட்டில் தங்கு சொக்க பெருமாளே. இந்த ஒரு பெரிய விஷயத்தை தயவு பண்ணி நீங்களே தியானிக்க வேண்டும். நான் வார்த்தையை பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இது சொல்ற விஷயம் இல்ல, குருங்கிற விஷயம் இருக்கிறதே அனுபவிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எளிமையா சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது சனாதன தர்மமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஹிந்து தர்மம் எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டது. குருங்கிறவர் இறைவன், குருங்கிறவர் தான் உனக்கு எல்லாம், அவரை தவிர வேற எதுவும் கிடையாது. குரு தான் உனக்கு அம்மா, குரு தான் அப்பா, குரு தான் தெய்வம், குரு தான் எல்லாமே என்று சொல்லிவிட்டது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மன், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று அதையும் அவன் தான் பரபிரம்மன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலே இருந்து இன்னொன்று மாற்றப்படுகிறது. இது இயற்கையினுடைய சுழற்சி, பிரபஞ்சத்தினுடைய நியதி. இறைவன் என்கின்ற அந்த பதியையும் பசுக்களாகின்ற ஆத்மாக்களையும் பரமாத்ம ஜீவாத்ம தத்துவத்தை சுட்டிக்காட்டக்கூடியது இந்த குருங்கிற ஒரு ரெண்டே எழுத்து அவ்வளவுதான். பெரிய தத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. சிவன் இறைவன், முருகனை இங்கே பசுவாக சொன்னார். பசுவினிடத்திலே இருந்து பதிக்கு செல்லுகின்றது, பதியினிடத்திலே இருந்து பசுவுக்கு வருகின்றது. ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக, இரண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்து, அதுக்குத்தானா தனக்குத்தானே அருள் தத்துவம், தனக்குத்தானே மகனாகிய தத்துவன். அவன்தான் அப்பா, அவன்தான் பிள்ளை, அவன்தான் பதி, அவன்தான் பசு. ரெண்டுக்கும் ஒரு பேதமும் இருக்கிறது. அதே சமயத்தில் குரு என்கின்ற தத்துவம் வருகின்றது, அபேதமான நிலைமையிலேயும் இருக்கின்றது. அவன் வேற இல்லை, இவன் வேற. நான் வேற நாதிருக்க, நீ வேற நாதிருக்க, அருணகிரிநாதர் நான் வேற நாதிருக்க, நீ வேற நாதிருக்க என்று பாடுவார். நீடார் ஷடாட்சரத்தை இந்த இடத்துல சொல்றார். அந்த ஷடாட்சரத்தை உபதேசம் செல்ல வேண்டும். ஏன் நான் வேற நாதிருக்க, நீ வேற நாதிருக்க, ரெண்டும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள். இன்னொரு பாடல்ல திருவிடை, அந்த இன்னொரு பாடல்ல சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த அருகுணுனி பனியனையன் வரும் பொழுது, இருகும் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள், இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே என்று சொல்வதைப் போலவே, ரெண்டுக்கும் ரெண்டும் தனித்தனியான தத்துவம், ஆனா ஒன்றிலே இருந்து ஒன்றாக இரண்டு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறதே இந்த குரு தத்துவத்தை தான் இங்க இருக்கக்கூடிய கந்த புராணத்தில் இந்த சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான கருத்து உண்டு. இந்த மெய்கண்ட சாத்திரத்துல சிவஞான சித்தியார் சொல்லும் பொழுது அதுல எட்டாவது சூத்திரம் ஒண்ணு உண்டு, அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். எட்டாவது சூத்திரத்துக்கு ஒரு மகாராஜாவுக்கு அங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப திருடர்களாக வேடுவர்கள் இருந்தார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது தண்டம் எடுத்து சென்று அவர்களை ஒடுக்கினோம். இவங்க பழி வாங்கிறதுக்கு சமயம் பார்த்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க, மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது, மகாராஜா நீ எங்களை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தினியா, நாங்க தப்பு பண்றோம்னு சொல்லி இப்ப உனக்கு பிள்ளையே இல்லாம பண்ணிடுறோம்னு சொல்லி இவனை கொன்னிட வேண்டும் என்றார். பிறக்கக்கூடிய குழந்தையனு சொல்லி தீர்மானம் செய்தார்கள். ரகசியமாக அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அரசிக்கு குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தை ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை ராஜாவுக்கு பிறந்தது. இதை வேடுவர் தலைவன் தெரிந்து கொண்டு கடத்தி கொண்டு சென்றான் பலி கொடுக்க வேண்டும். ஆனா குழந்தையை பார்த்து பரம சந்தோஷமாகி, ஏன் கொல்லணும், நானே வச்சுக்கிறேன், என்ன ராஜாவா இருக்க வேண்டாம், இவன் திருடனா இருக்கட்டும், நீ எந்த ராஜா எங்களை அடிச்சானோ அதே ராஜாவுக்கு எதிர்த்தா அவன் புள்ளையே வரட்டும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த அரசமகன் வேடுவரிடத்திலே வேடுவராக தீத்தொழில் செய்து கொண்டு இருக்கிறான். மீண்டும் இவர்கள் வளருகின்றார்கள். இவனுக்கு குழந்தை பிறந்தது தெரியும், குழந்தையினுடைய அடையாளம் இங்க ஒரு மச்சம், இங்க இருந்த பழைய காலத்து கதை மாதிரி தான், கவலைப்படாதீங்க. பழைய காலத்துல சினிமால எல்லாம் கதை பார்க்கறது இல்லையா, நீங்க படம் பார்த்தது இல்லையா, அது போலத்தான். அது மாதிரி இவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். சரி, குழந்தை இல்ல, வருத்தத்துல இருக்கிற, கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களை மீண்டும் அடக்குவதற்காக சில வருடங்கள் கழித்து செல்லும் பொழுது இந்த அரசகுமாரன் சின்னஞ்சிறு குமாரன் அங்கே திருடர்களோடு வேடுவர்களோடு இருக்கிறான். பிடித்து கொண்டு சொன்னான், இந்த பருப்பா நீ யார் தெரியுமா, ஏன் புள்ளடா, நீ யாரு, அரசனுடைய குமாரன் என்று சொல்லி, நீ தான் என்னுடைய பிள்ளை என்று அவனை அவரிடத்திலே இருந்து பிரித்து தன்னுடைய பெருமையையும் அவனுடைய பெருமையையும் எப்படி சொல்லிக் கொடுப்பானோ அதை போல குருநாதன் செய்கிறார். எப்படி சொல்லுகிறார், ஐம்புலன்கள் ஆகிற வேடுவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இறைவன் என்கின்ற அரசனிடத்திலே இருந்து பசுக்களாகின்ற அரச குமாரனை எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். இந்த ஐம்புலன்களிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது ஐம்புலன்கோடு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, ஜீவாத்மாவை இறைவன் குருவாக வந்து பிரித்து எடுத்து தன்னிடத்திலே நீ என்னோடு இருக்கக்கூடியவன் என்று சேர்த்துக் கொள்ளுகின்றான். மன்னவன் தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயக்கி நிற்ப, பின்னவனும் என் மகன் நீ என்று இவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் வரும் தொல் உயிரை, இந்த ஆத்மாக்களை எல்லாம் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பவன் என்ன செய்கின்றான், குருவாக வந்து தன்னுடைய திருவடிகளிலே மீட்டுக் கொள்ளுகின்றான் என்று இதை சொல்லும் சிவஞான சித்தியார். குருவாக இறைவனே வருகிறான். இறைவன் குருவாக வரும் பொழுது எப்படி எல்லாம் வருவான், குருவன் எப்படிப்பட்ட தன்மையிலே வருவான்?